நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆன்மீக அறிஞர் ஊவே திருக்குடந்தை டாக்டர் வெங்கடேஷ் சுவாமி அவர்கள் புகழ்பெற்ற வைணவ சமயம் சார்ந்த ஆன்மீக பேச்சாளர். வேதங்கள், உபநிஷதங்கள், ஆழ்வார் பாசுரங்கள், குறிப்பாக 4000 திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவு கொண்டவர். மருத்துவராகவும் பணியாற்றும் அவர் சிக்கலான தத்துவங்களை எளிமையாக விளக்கும் தன்மையால் உலக புகழ் பெற்றவர். அவரது வாழ்க்கை பயணம், ஆன்மீகம், வைணவத்தில் தமிழ்மொழியின் பங்கு என்று பல அம்சங்கள் குறித்தும் அவரது ஆஸ்திரேலியா பயணத்திற்கான நோக்கம் குறித்தும் அவர் விளக்குகிறார். அவரை சந்தித்து உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் வெங்கடேஷ் சுவாமி அவர்களே.
வணக்கம் SBS நேயர்களுக்கும் வணக்கம்.
நீங்கள் ஒரு மருத்துவர் இல்லையா, வைணவ சமய பண்டிதராக அல்லது அறிஞராக உபன்யாசகராக இருக்கின்றீர்கள். இந்த பின்னணியில உங்க பயணம் எப்படி தொடங்குச்சு, ஏன் இந்த பாதையை தெரிவு செய்தீங்க? ஆன்மீக பாதை அல்லது வைணவ சமய பாதையை ஏன் தெரிவு செய்தீங்க? அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்களேன்.
ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, நம்ம அகாடமிக்ல ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படிக்கணும். ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வாழ்க்கையில் அதுக்கு மேலே ஒன்று சாதிக்கணும்னா வெறும் அது மட்டும் போதாது. அந்த ஸ்கூல் லைஃபையும் காலேஜ் லைஃபையும் எதுக்கு பயன்படுத்தணும்னா, நம்முடைய இன்ஹெரண்ட் டேலண்ட், நம்முடைய திறமை என்ன, அதை நாம் எப்படி வளர்த்துக்கிறது, அந்த பேஷன் என்னங்கிறத நோக்கி நாம் போக ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறையா சாதிக்கலாம்னு சொல்லி அடியனுக்கு ஒரு அபிப்பிராயம். பல பெரியோர்கள் அதை சொல்லியும் கேட்டிருக்கேன். அப்போ நமக்கு அந்த மாதிரி என்ன சொந்த திறமை இருக்குது, அந்த திறமையில எப்படி வரலான்னு பார்க்கும்போது இந்த பேச்சாற்றல் நமக்கு இருக்குங்கிறது பள்ளி கல்லூரிகளில் பேசும்போது தெரிஞ்சுது. இயல்பாகவே ஆன்மீகத்தில் நாட்டம், அது இறைவனுடைய அனுகிரகம், ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அதனால நாம் ஏன் இது பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா என்னுடைய நண்பர்களோடு ஆன்மீக விஷயம் உரையாடினேன். அதை எங்கள் அம்மா பார்த்துட்டு கோவிலில் ஒரு அர்ச்சகர்கிட்ட, இந்த மாதிரி என் பையன் நல்லா பேசுகிறான், ஒரு வாய்ப்பு தரலாமான்னு கேட்டப்போ, நாச்சியார் கோவில் கல் கருட சேவை, உலக புகழ்பெற்ற கருட சேவையில் நான் MBBS தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்படியே உபன்யாசம்னு வந்தேன். நம்ம ப்ரொஃபஷன் பேஷன்னு ரெண்டு விஷயம் சொல்லுவோம். இதில் அடியனுக்கு எந்த ஆன்மீகத்தில் விருப்பமோ, எந்த உபன்யாசத்தில் விருப்பமோ, அதில் நல்லா முன்னேறி வர முடிஞ்சது. இது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாகவும் இருந்தது. அதனால் அப்படியே இந்த பக்கம் வந்து ஆச்சாரியன் அருளாலும் பகவானுடைய அருளாலும் இந்த பக்கம் வரேன். அதனால் இளைஞர்கள் யார் கேட்டாலுமே சொல்லுவேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் டாக்டர்கள்னால் வருஷத்துக்கு 15,000 டாக்டர் வராங்க, இன்ஜினியர்னால் கேட்கவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அப்போ என்ன படித்தா லைஃப்பில் செட்டில் ஆகலான்னா, ஒத்தொருக்குள்ளேயும் ஒரு சொந்த திறமை இருக்குது. அந்த திறமையை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம்.
வைணவம் தமிழ் இலக்கியத்திற்கு எத்தனையோ அரும் பணிகளை செஞ்சுருக்கு, பல இலக்கியங்களை தந்திருக்கு இல்லையா. அந்த பின்னணியில் இப்போ 4000 திவ்ய பிரபந்தம், இது வந்து வைணவ சமயத்தின் மிக முக்கியமான இலக்கியம், தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான இலக்கியம். நீங்கள் அது குறித்த ஒரு அறிஞர்ங்கிற வகையில் அந்த 4000 திவ்ய பிரபந்தம் சொல்கின்ற சாராம்சம் என்ன? ஒரு சாதாரண ஒரு மனிதன் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்களேன்.
நிச்சயமாக. ஒன்று, வேதங்களில் எந்த கருத்துகள் இருக்கோ அதை எளிய தமிழில் பாடி கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள். அதனால் வேத கருத்துகள் அத்தனையுமே நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்ம எளிய தமிழில், அமுத தமிழில், இனிய தமிழில் பார்க்கலாம். ரெண்டு, வேதங்கள் இறைவனை சொல்லும், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், இதெல்லாம் சொல்லும், ஆனால் கண்ணால் காண முடியாது. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு என்ன சிறப்புன்னா, திருவல்லிக்கேணி கண்டேனே, கண் கண்ட தெய்வமாக திருக்கோவில்களில் இறைவன் இருக்கார். அந்த கோவிலில் உள்ள இறைவனும் சாக்ஷாத் இறைவன் தான். இப்போ ஒரு ராமன் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி வந்தால் அவரை இறைவன் சொல்கிறோம். அதுபோல தான் ஒரு ரங்கநாதனாக, மலையப்பனாக, பார்த்தசாரதியாக, கள்ளழகராக இருப்பவரும் சாக்ஷாத் இறைவன். இதை ஆழ்வார்கள் நமக்கு பாடி கொடுக்கிறார்கள். மூன்றாவதாக, இப்போ அன்றாடம் வீட்டில் பூஜை பண்ணுறோம், அந்த அன்றாட பூஜைக்கு வந்து நாம் எப்படி இறைவனுக்கு என்ன பாடல் சொல்லலாம் அப்படின்லாம் சிந்தித்தா ஆழ்வார்களே அது பாடி கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் இறைவனுக்கு ஒரு அபிஷேகம், திருமஞ்சனம் பண்ணுறீங்கன்னா, பெரியாழ்வார் பாடுறார் அழகாக நீராட்டல் பாடல்னு, வெண்ணெய் அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னல் அறிய பிரானே நாரணா நீராடவாராய். அப்போ இதை சொல்லும் போதே நாம் அப்படியே இறைவன்கிட்ட லயிச்சு மெய் சிலிர்த்து இறைவனை அனுபவிக்க முடியுது. அதுபோல் ஒரு பூச்சி விட்டுறோம், இறைவனுக்கு மாலைகள் சமர்ப்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன், இன்றிவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்வுரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே. இப்போ ஒரு பிரசாதம் உணவு இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு நிவேதனம் பண்ணிட்டு நாம் சாப்பிடணும். ஆண்டாள் பாசுரம், நாறு நறும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடா நிறைந்த அக்கார விடுசில் சொன்னேன், ஏறு திருவுடை யான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. அப்போது இதை சொல்லி சொல்லி நாம் இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது நல்ல இறைவனை அனுபவிக்க முடிகிறது. இன்னொன்று, பக்திங்கிறது தாய்மொழி வழியில் செய்வது தான் சிறந்தது. ஏன்னா நீங்கள் இன்னொரு மொழியில் பக்தி செய்யணும்னா முதல்ல கருத்துக்களை அந்த மொழியிலேருந்து உங்கள் தாய்மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும், அப்புறம் தான் உணர்வை கன்வே பண்ண முடியும். தாய்மொழியில் அந்த உணர்வுங்கிறத நேரடியாக நம்மால் இறைவன்கிட்ட கன்வே பண்ண முடியும். ஏன்னா பக்திங்கிறது ஒரு எமோஷன், அதுக்கு தாய்மொழி வழிங்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லாத்துக்கும் மேலே ஆழ்வார் பாசுரங்களை எல்லோரும் சேவிக்கலாம். இது இன்னார் இணையார் ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்திருக்கணும், ஆண் பெண், படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரர் எதுவும் கிடையாது. இறைவனும் எல்லோருக்கும் பொதுவானவன், ஆழ்வார் பாசுரங்களும் எல்லோருக்கும் பொதுவானது. தினந்தோறும் இந்த பாசுரங்களை சொல்லி இறைவனை வணங்கினா வைகுண்டம் போய் இறைவனை அனுபவிக்கும் போது எந்த ஆனந்தம் கிடைக்குமோ அந்த மெயின் பிக்சருக்கு ஒரு ட்ரெய்லராக அன்றாட பூஜையே அமையும்.
இந்த உலகம் வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. உலகம்னு சொல்கிறத விட நம்ம பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் எல்லாருமே பிஸியாக இருக்கிறதாக சொல்கிறோம், பிஸியாக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த பின்னணியில் வந்து ஆன்மீகம் அல்லது பக்தி, இது வந்து ஒரு நாளாந்த வாழ்க்கையில் ஒரு டெய்லி லைஃப்பில் எப்படி வந்து கொண்டுற முடியும், அதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறதில்ல அப்படின்னு சிலர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து வாழ்க்கையில் வந்து தினம் வாழ்க்கையில் கொண்டுற முடியும்னு நினைக்கிறீங்க?
ரொம்ப சிறப்பான கேள்வி, எல்லோருக்கும் தேவையான ஒரு கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் சொல்லிட்டார். பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துக்கு ராமானுஜர் விளக்க உரை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். இது அவர் எவ்வளோ பெரிய புரட்சியாளர் பாருங்கள். 1000 வருஷம் முன்னாடி இதை சொல்கிறார். ததேவம் லௌகிகானி ஷரீரதாரணார்த்தானி வைதிகானி நித்திய நைமித்திகானி ச கர்மாணி மதர்ப்பணம் கூறுவன்னு ஒரு வார்த்தை ராமானுஜர் சொல்கிறார். இதற்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஒரு லௌகிக உலகியல் வேலை பார்க்குறீங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்க, எதுக்கு? பணம் சம்பாதிக்க தான் வேலை பார்க்குறோம், வயிற்றுப்பழப்புக்கு தான் வேலை பார்க்குறோம். தப்பு இல்லை, அந்த வேலையையும் அடிப்படை நியாய தர்மத்தோடு இறைவனுக்கு கட்டுப்பட்டு அந்த தொழிலில் ஒரு நேர்மையோடு அதில் தப்பு தண்டா பண்ணாமல் இதை நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவன் செய்விக்கிறான்னு நினச்சிட்டு இதை என் தொழில்னு நினைக்காமல் இதுவே இறைவனுக்கு செய்கிற பூஜை, ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலன்லையும் ரொம்ப பற்று வைக்காமல் இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக செய்கிறேன்னு அதுலேருந்து ஏதாவது நமக்கு வருமானம் வந்தாலும் குடும்பத்தையும் பார்த்துப்போம், அத்தோட இறைவனுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியமும் பண்ணால் நீங்கள் ஆஃபீஸில் போய் பண்ணுற வேலையை இறைவனுக்கு செய்யும் பூஜைன்னு சொல்லிட்டார் ராமானுஜர். அதனால் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறது தனி வேலைன்னு நினச்சிட்ருக்கோம், வீட்டில் தனியாக பூஜை பண்ணணும், நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டுறேன் பூஜை பண்ண நேரம் இல்லைங்கிறோம். ப்ராப்ளம் அஃப்கோர்ஸ் வீட்லேயும் பூஜை பண்ணணும், அதை வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஆஃபீஸில் பண்ணுற வேலையையும் இறைவனுக்கு பூஜைன்னு நினைத்து செய்யுங்கள்னு 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் சொன்னார். அதனால் ராமானுஜ சம்பிரதாயத்தில் இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாலேயே வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் அதை தனி வேலை லௌகிக்கம்னு நீங்கள் நினைக்கணும் தேவையில்லை. அதை இறைவனுக்கு செய்கிற பூஜைன்னு இறைவனுக்கு அர்ப்பணித்து செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய பொருளை வச்சு இறைவனுக்கு தொண்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் பூஜை பண்ணிட்டு வரீங்கன்னு தான் அர்த்தம். இது ராமானுஜர் சொன்னது.
இப்போ எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசினாவே இப்போ நிறைய பேர் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அந்த தியானம் அல்லது யோகா இதுகள் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ சொல்லுங்களேன், இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் யோகா இதுகளெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா என்ன?
அதாவது இதெல்லாம் எதை போலன்னா, ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான், அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து நீ சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. இவனும் சைக்கிளில் போயிட்டு வந்தான், 1 வருஷம் ஆச்சு. பையன் பார்த்தா நல்லா ஆரோக்கியமாயிட்டான், மசில்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னானா, உங்கள் அம்மா உனக்கு ஏன் தெரியுமா சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, உன் உடம்பு ஆரோக்கியமாகணுங்கிறதுக்காகத்தான், உன்னை ஸ்கூலுக்கு எதுக்கு தெரியுமா அனுப்பினாங்க, உனக்கு பைசப்ஸும் சிக்ஸ் பேக்ஸும் வரணுங்கிறதுக்காகத்தான். அவன் ஸ்கூல் போனது இதுக்காகவா? அவன் ஸ்கூல் போனது படிக்கிறதுக்கு. அதுக்கு சைக்கிளில் போகும்போது கிடைச்சது அடிஷ்னல் பெனிஃபிட்னு வேணால் வச்சுக்கலாம். ஆன்மீகம்ங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவை வழிபடத்தான். அதோடு சேர்ந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸோ யோகாவனால் ஆரோக்கியமோ வரதெல்லாம் எப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் வர மாதிரி தான். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கல்வி அறிவுங்கிறது இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வேறு எங்கேயுமே பெற முடியாது. அதுபோல் உண்மையாக யோகம்ங்கிறது எதுக்குன்னா, பரமாத்மா கிட்ட பக்தி செலுத்தத்தான், அதுக்கு வேறு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னா, ஸ்கூலில் போய் படிக்காமல் சைக்கிள் மட்டும் ஓட்டிட்டு வந்தால் எப்படியோ, அதுபோல் தான் வெறும் மைண்ட்ஃபுல்னஸோ வெறும் யோகா மட்டும் வச்சுட்டோன்னா சாரத்தை விட்டுட்டு, இன்னொரு நான் சொல்ல விரும்பலை, சாரத்தை விட்டுட்டு அதை மட்டும் வச்சுக்கிறோன்னு அர்த்தம்.
இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்த அளவில் இப்போ ஒவ்வொரு சென்சஸ்லேயும் வரும்போது அதிகமாக வேகமாக பரவும் மதம் வந்து மதத்தை ஃபாலோ பண்ணாதவங்க,
மதமின்மை என்பதே ஒரு மதம், இர்ரிலிஜன் அஸ் இர்ரிலிஜன்,
அப்படி போயிட்டு இருக்கிற இந்த பின்னணியில ஏன் வந்து மனிதர்கள் நோ மேட்டர் அவங்க என்ன மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஏன் வந்து மதத்திலிருந்து விலகி நான் எனக்கு இந்த மதமே வேணாங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க?
இதை ரெண்டு கோணத்தில் சொல்கிறேன். ஒன்று, முதல் விஷயம் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் இது பண்ணி பேசக்கூடிய ஆள் நாம் கிடையாது, அதனால் அதை விட்டுடுவோம், பொதுவாக பேசுவோம். மனிதர்களுடைய சிந்தனை வந்து காலப்போக்கில் நீங்கள் பார்க்கும்போது, இப்போது ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி எங்கள் தாத்தா சொன்னால் நான் கேட்கணும், எங்கள் அப்பா சொன்னால் நான் கேட்கணும், அந்த எண்ணம் இருந்தது. இன்றைக்கி எப்படின்னா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, எனக்கு என்னவோ நான் பார்த்துப்பேன். இது வீட்டில் மட்டும் இல்லை, மதத்துலேயும் அதே போல தான். அவர் குருமார் அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. இந்த இர்ரிலீஜன் இருக்கிறவங்கள நீங்கள் அடியோடு வந்து அவங்க இறை நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த குறிப்பிட்ட வரையறுத்த சித்தாந்தத்துக்குள்ளே நான் வர விரும்பலை, எனக்கு என்னவோ நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த ஒரு வழிபாட்டு முறைக்கும் போவேன், அதுக்கும் போவேன், போகாமலும் இருப்பேன், அது என் இஷ்டம். இது வந்து சுதந்திரம்ங்கிற பேரில் மனிதர்கள் மனதில் வளர்ந்து வரக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய மனப்பான்மை. இது வந்து ஒரு முக்கியமான காரணம். இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னா, பெரியோர்கள் போன பாதையை விட்டுட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ தூரம் சிறப்பு இல்லை. அன்னைக்கு ஆச்சாரியர்கள் சொன்னாங்க, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தான் அதனை பேசாதே, தன்னெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வர வாற்றதென்பர் மூர்க்கராவார்னு அன்னிலேருந்து ஆரம்பித்து புதுக்கவிஞர் வரைக்கும் சொல்கிறார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு. அதனால் அவரவருக்கு என்ன பாதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பதுங்கிற எண்ணம் வருகிறது. இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இன்னொரு பக்கம் அதுக்கு என்ன வழினா, இந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி அதை சொல்லணும். அதாவது நான் யாரையும் குறையாக சொல்லலை, பட் அது வந்து அவங்களுக்கு அப்பீல் ஆகாமல் இருக்கிறதுனால தானே அவங்க இதுலேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு மதத்துலேயும் சாரமான விஷயங்கள்னு எவ்வளவோ இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி ஒரு இன்னர் சர்க்கிள்குள்ளே வச்சுக்காம, அது எல்லோருக்கும் பயன்படும்படி, எல்லோருக்கும் புரியும்படி, எல்லாருக்கும் ரீச் ஆகும்படி நாம் போய் சொன்னால் இந்த மதத்தில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியும். ஏன்னா பெரும்பாலான மதங்களில் என்ன பிரச்சனைனா, எவ்வளவோ நல்ல விஷயம் எல்லாத்துலேயும் இருக்குது, அது இருக்குங்கிறது அவங்க ஃபாலோவேர்ஸ்க்கே தெரியாமல் இருக்குது. அப்போது மக்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லைங்கிறாங்க. உபன்யாசம் பண்ணுறவங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உபன்யாசம் பண்ணால் கூட்டம் வரலைங்கிறாங்க. அப்போ எங்கே ப்ராப்ளம்? இவங்கள கேட்டால் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க, அவங்கள கேட்டால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்க சொல்கிற லெவலில் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இவர் புரிகிற லெவலுக்கு சொன்னார்னா, அவங்களும் வந்து அதை ரிசீவ் பண்ணாங்கன்னா, இந்த மதத்தை பற்றி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது இல்லாததுனால எனக்கு அதை பற்றி நோ ஐடியா, நான் ஏன் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அவங்க வெளியில் போகிறாங்கங்கிறது அடியன் பார்த்த அப்சர்வேஷன். இதுக்கு மேலே சில விஷயங்களும் இருக்கலாம்.
மதமின்மைங்கிறது கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் சொல்கிற ஒரு காரணம் எப்படின்னா, நாங்கள் வந்து மதவாதிகள், அல்லது இந்த மதம் எப்படி போயிட்டுருக்கு, இந்த மதம் வந்து பெரும்பாலாக இப்போ உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறை சார்ந்து தான் நிறைய போயிட்டுருக்கோம் இல்லையா? அது எந்த மதம்னு சொல்லி தனிப்பட்ட வகையில் எதையும் சொல்ல தேவையில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த மதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியின் ஒரு வெளிப்பாடாக ஐ டோன்ட்.
இதுவுமே என் பதிலின் ரெண்டாவது பகுதியின் ஒரு பகுதியாக தான் இதையும் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுறவங்க யாரும் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒவ்வொரு மதத்துக்கும் நாங்கள் தான் அத்தாரிட்டி, நாங்கள் தான் ஹோல்சேல் உரிமை கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இவர் ஒரு மதத்தை பின்பற்றுபவர்னு சொல்லும்போதே, ஓ இவங்க அவங்க ஆளா அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயம் வருது. இது மதம்ங்கிறது யாருக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அதை தான் ஸ்தாபித்த மகான்கள் ஆச்சாரியர்கள்னு இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு உரியது தான். அப்போ நாம் யாரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்? அகைன், ஏன் அந்த ப்ராப்ளம்? இந்த மதத்தின் கொள்கை அங்கே சரியாக போகாதனால தான் அவன் வெளியிலேருந்து பார்க்குறான், ஓ இதுவா இந்த வன்முறையா, இது எனக்கு வேண்டான்னு நினைக்கிறான். அப்போது இதில் ஆக்சுவலாக உள்ள கோர் கான்செப்ட் என்ன, அதை போய் அங்கே ரீச் பண்ணால், அப்போ இந்த வன்முறையில் ஈடுபடுறவங்க தான் இதில் இடையில வந்திருக்கான், அவனால தான் ப்ராப்ளம், மதத்தில் பிரச்சனை இல்லைன்னு அவங்க உள்ளே இருப்பாங்க. அதை தான் சொன்னேன், இதை பற்றின கிளாரிட்டி மக்களுக்கு சரியாக போகாதனால ராங் ஐடென்டிட்டி, ஐடென்டிஃபிகேஷன் வித் ராங் மெம்பர்ஸ், அதனால தான் இந்த பிரச்சனை வருது.
இப்போ மத நம்பிக்கைங்கிறது ஒன்று, அல்லது ரிலிஜியாசிட்டின்னு சொல்லிக்கும், ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ரெண்டும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்க, இல்லை ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு உங்க பார்வை என்ன?
எங்கள் பார்வை அதான் அடியன் எப்போதுமே சொல்ற மாதிரி, எங்கள் ஆச்சாரியர்கள் பார்வை தான். ராமானுஜர் காட்டுவது ஆன்மீகம் மதம் ரெண்டும் ஒன்று தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலீஜன்ங்கிறது ஒன்று தான். எப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது தியரி, ரிலீஜன்ங்கிறது ப்ராக்டிக்கல். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா நீங்கள் இறைவனை பற்றி என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்ன, இறைவனை நீங்கள் எப்படி அடைவது, இதை பற்றின உங்களுக்கு அடிப்படை அறிவு என்ன இருக்கோ அதற்கு ஆன்மீகம்னு பேர். மதம்ங்கிறது என்னென்னா அந்த ஆன்மீகத்தை நீங்கள் வாழ்க்கையில் எப்படி அனுஷ்டிக்கிறீங்க, அனுஷ்டானம் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் மதம்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத நீங்கள் வாழ்க்கையில் எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது, அது வந்து திங்கிங் மைண்ட் ஓரியன்ட். ரிலீஜன்ங்கிறது வந்து நம்மளுடைய செயல்பாட்டை பொறுத்தது. இப்போ நான் நெற்றியில் ஒரு குறியீடு அணிஞ்சுக்கிறேன், நான் ஒரு சந்தியாவந்தனமோ ஒரு இறை வழிபாடு பூஜையோ பண்ணுறேன், அதுபோல் இறைவனுடைய விக்கிரகத்தை வழிபடுகிறேன், இதெல்லாம் மதம்ங்கிறதுல வரும். ராமானுஜருடைய சித்தாந்தத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த ஃபிலாசபி ரிலீஜன் ரெண்டும் ஒன்றாவே அமைஞ்சிருக்கும். ஃபிலாசபி என்னன்னு கேட்டால் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை, உன் ரிலீஜன் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு அடியன் கைங்கரியம் பண்ணுறேங்கிறேன். அப்போ பெருமாளுக்கு அடியன் கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிற மதமும் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமைங்கிற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ராமானுஜ சம்பிரதாயத்தில் இணைந்தே வருவதால் இந்த வைணவ நெறியில் இந்த குழப்பமே கிடையாது. நாங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரிலீஜன் போத் ஆர் சேம்னு தான் பார்க்குறோம், ஒன்று தியரி இன்னொன்று ப்ராக்டிக்கல்.
இப்போ ஆன்மீகமாக இருக்கட்டும் சமயமாக இருக்கட்டும், அதை பரப்புறதுல தமிழ் மொழியின் பங்கு பற்றிய உங்கள் எண்ணம் என்ன? குறிப்பாக நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சமய சடங்குகள் எல்லாம் தமிழ் போதிய அளவு இடம்பெறதில்லை அப்படின்னு சிலர் கருதுகிறார்கள். ஒரு சமய பெரியவர் அறிஞருங்கிற வகையில் உங்கள் கருத்து என்ன ஐயா?
நல்ல கேள்வி. அதாவது அடியனுக்கு இது ஒரு கோர் கான்செப்டாகவே வச்சுருக்கேன். ஆன்மீக விஷயங்களை நீங்கள் பரப்பும்போது தமிழ் அல்லது சம்ஸ்கிருதம் இது போன்ற மொழிகளில் நாம் சொல்லும்போது வரக்கூடிய இம்பேக்ட்டுங்கிறது மற்ற மொழிகளில் சொல்லும்போது வரவே வராது. அதுலேயும் முக்கியமாக இப்போ நமக்கு தாய்மொழி தமிழாக இருக்குங்கும்போது அந்த தமிழில் நீங்கள் ஒரு வழிபாடு செய்யும்போது, இப்போ ஒரு பாசுரமே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளை அப்படியே மனசில் நினச்சிக்கிறோம், பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னா நீங்கள் ஒரு அகரமுதலி டிக்ஷனரி பார்த்து இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். சொல்லும்போது கண்ணில் ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும், மெய்சிலிருத்து போகும். அது என்னென்னா அந்த மொழி தான் காரணம். அதனால தான் இப்போது வெளிநாடுகள்லையும் அடி என் உபன்யாசத்துக்கு போவேன், அவங்க கேட்பாங்க ஆங்கிலத்தில் பேசுகிறீங்களா தமிழில் பேசுகிறீங்களான்னு கேட்பாங்க. நான் ஒரு கான்செப்ட் சொல்லுவேன், ஆங்கிலத்தில் பேசுகிறதுல நமக்கு கஷ்டம் இல்லை, ஆங்கிலமும் பேசலாம் தமிழும் பேசலாம், ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் வருவாங்க ஆங்கிலத்தில் பேசினான்னு. பட் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறது 200 பேர் கேட்குறது முக்கியம் இல்லை, எத்தனை பேருக்கு போய் அது ரீச் ஆகுங்கிறது கேள்வி. நீங்கள் தமிழில் சொன்னால் வருபவர்கள் தமிழர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க அத்தனை பேர் மனசையும் அது போய் தொடும். அந்த தாய்மொழி வழி பக்தி என்பது தான் சிறந்தது. நான் சொல்லலை, அது ராமானுஜர் 1000 வருஷம் முன்னாடி இந்த விஷயம் பண்ணார். இந்த தமிழ் கருவறைக்குள் நுழைய வேண்டும்ங்கிறோம். ராமானுஜர் சொன்னார் தமிழ் பாசுரங்கள் திருக்கோவில்களிலே ஓத வேண்டும். அவங்க கேட்டாங்க ஆழ்வார்கள்லாம் எல்லா குலத்திலையும் பிறந்திருக்காங்களே, எந்த குலத்தில் பிறந்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை, பக்தி தான் முக்கியம். இல்லை சம்ஸ்கிருதத்தில் பாடினா சரி, தமிழில் மொழி முக்கியம் இல்லை, தமிழில் பாடினாலும் அதில் பக்தி நிறைந்திருக்கு, நீங்கள் அந்த தமிழ் பாட்டை சேவிக்கணும். அதை எப்படி ஏற்படுத்தினார்னா, பெருமாள் புறப்பாடு கோவிலில் நடந்தால் சம்ஸ்கிருத வேத பாராயணம் பெருமாளுக்கு பின்னாடி போகணும், தமிழ் வேதம் ஆழ்வார் பாசுர பாராயணம் பெருமாளுக்கு முன்னாடி போகணும். இன்றைக்கும் பெருமாள் கோவிலில் புறப்பாடு அப்படி தான் நடக்கும். ஏன்னு கேட்டாங்க, ராமானுஜர் விளக்கினார் சம்ஸ்கிருத வேதம் இன்னும் பெருமாளை தேடிக்கொண்டு இருக்கிறது, தமிழ் வேதம் தான் பெருமாளை தெளிவாக காட்டுகிறது, அதனால் சம்ஸ்கிருத வேதம் பெருமாள் பின்னாடி போகட்டும், பெருமாள் தமிழ் வேதத்தின் பின்னே போகட்டும்னு ஏற்படுத்தினார். அந்த அளவுக்கு தமிழ் முக்கியம்.
நிறைவாக உங்கள் பயணம் பற்றி சொல்லுங்களேன். இப்போ நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பயணம் வந்திருக்கிறீங்க, அந்த பயண விவரங்களை சொல்லுங்களேன்.
நிச்சயமாக, நியூசிலாந்து ஆஸ்திரேலியா டூர் இது. நியூசிலாண்டில் ஆக்லாண்ட் வெல்லிங்டன்லேயும், ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பெயின் அடிலைட் சிட்னி கான்பரா மெல்போர்ன் 5 இடங்கள்லையும் உபன்யாசத்துக்காக வந்திருக்கிறேன். இப்போ இங்கே சிட்னியில் இன்று தொடக்கமாக பப்ளிக் டிஸ்கோர்சஸ் 4 நடக்க உள்ளது. இன்றைய தினம் தமிழ் சொற்பொழிவு, வேதங்களின் பெருமை, வேதத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கோணத்தில் 7 பெருமைகள், வேறு எந்த நூலுக்கும் இல்லாமல் வேதத்துக்கு மட்டும் இருக்குது, அது என்னன்னு இன்றைக்கு. நாளை வந்து ஆங்கிலத்தில் தி எசன்ஸ் ஆஃப் கீதான்னு, பகவத்கீதை 18 அத்தியாயங்களின் சாரம் என்ன, சுருக்கமாக ஒரு கேப்சூல் ஃபார்மேட்டில். அதுக்கப்புறம் 3 நாள் நிகழ்வாக ஹயக்ரீவ வைபவம் தமிழில், ஏன்னா பெருமாள் வந்து ஹயக்ரீவர்னு குதிரை முகத்தோடு அவதாரம் பண்ணார். நிறைய பேருக்கு ஒரு அவரை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லை, ஹயக்ரீவர்னா யார், அவர் ஏன் அவதாரம் பண்ணார், அவரோட சரித்திரம் என்ன, அவரை எப்படி வழிபடுவது, யாருக்கெல்லாம் அவர் அருள் புரிந்திருக்கிறார். ஏன்னா ஹயக்ரீவருடைய அருள் பெற்றவர்கள்னு பெரிய லிஸ்டே இருக்குது. நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர், ஆளவந்தார், எங்களாழ்வான், வேதாந்த தேசிகர், இது போல் பலர் இருக்கிறார்கள். இவங்க ஒத்தொத்தருக்கும் ஹயக்ரீவர் எப்படி அனுகிரகம் பண்ணார், இது போன்ற விஷயங்கள். அப்புறம் நிறைவாக 4 நாள் மீண்டும் ஆங்கிலத்தில் ஸ்ரீ ராம குணாமிருத்தம்னு, ராமபிரானுடைய குணங்கள், இப்படி 4 நாள் நிகழ்ச்சி சிட்னியில் நடக்க உள்ளது. மற்ற சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து கான்பரா போகிறேன். கான்பராவில் 2 நாள்களுமே ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்க. முதல் நாள் நிகழ்வாக மார்ச் மாதம் 2 தேதி மாலை, அங்கே வித்தியாசமான தலைப்பு சயின்ஸ் அண்ட் சனாதன தர்மம், ஆன்மீகத்தில் அறிவியல் விஷயங்கள் என்னென்ன இருக்குது ஆங்கிலத்தில். அடுத்து அதுக்கு அடுத்த நாள் வந்து அங்கேயே கேன்பராலேயே வந்து அதுவும் ஆங்கிலத்தில் இஃப் கர்மா டிசைட்ஸ் எவ்ரி திங் வாட் இஸ் த ரோல் ஆஃப் காட். நீங்கள் செய்கிற பாப புண்ணியம் தான் வாழ்க்கையில் எல்லாம் முடிவெடுக்கும்னா கடவுள்னு ஒரு கேரக்டர் எதுக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுக்கப்புறம் மெல்போர்ன் போகிறேன். மெல்போர்னில் வந்து காலை 8 நிகழ்ச்சிகளுமே தமிழில் தான் மெல்போர்னில். காலை கீதா பாஷ்யம், பகவத்கீதைக்கு ராமானுஜர் அருளிய விளக்க உரை, 4 விரிவாக காலை நேரத்தில் சொல்ல போகிறேன். மாலை நேரம் நம்ம தமிழுக்கே பெருமை சேர்த்த கம்பர், பாரதியார் சொன்னார், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னார் அந்த கம்பருடைய கம்பராமாயணம். 4 இப்போது நேற்றுக்கு தான் மெல்போர்ன்லேருந்து அவங்க கூப்பிட்டு நீங்கள் மெல்போர்னுக்கு ஒரு ப்ரோமோ சொல்லுங்கன்னாங்க. ப்ரோமோன்னா ஏதாவது கவிதையாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும், இல்லை உடனே எடுத்து அனுப்புங்கன்னாங்க. சரின்ட்டு ஒரு கொச்சக கழிப்பாக தமிழில் தோணித்து அப்படியே சொன்ன நேரா என்னென்னா, கல் போன்ற மனதினையும் கரைய வைக்கும் கம்பனவன், சொல் போற்றும் ராமனின் சுடர்ச்சோதி குணங்களையே, வில் போற்றும் குடந்தை நகர் வெங்கடேசன் யான் வந்து மெல்போனாம் நகரினிலே அடியாருக்கு விரிப்பேனேன்னு ஒரு ப்ரோமோ சொன்னேன். அதனால அந்த கம்பராமாயண ரசத்தை மெல்போர்ன்ல பார்க்க போறோம்.
மிக்க நன்றி வெங்கடேஷ் சுவாமி அவர்களே.
மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.
எதிர்பார்க்காத அளவுக்கு மிக தெளிவாக அழகான விளக்கம்,
எதிர்பார்க்காம இருந்தாதான் சிறப்பா இருக்கும்.
மிக்க நன்றி உங்களுக்கு. பயணம் மிக சிறப்பாக அமைய SBS தமிழ் ஒலிபரப்பின் வாழ்த்து.
நன்றி. SBS தமிழுக்கும் நேயர்களுக்கும் மீண்டும் அடியனுடைய நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.